கிறிஸ்தேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பான வாழ்த்துதலோடு, விசேஷமாக தேவன் ஆசீர்வதித்து தந்திருக்கிற இந்த தருணத்திலே தேவனுடைய வசனங்களை பற்றினதான தியானமே கருத்து கோவை அல்லது சிம்போசியம். இந்த தேவ வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இன்றைய நாளிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் எபேசியர் 4:1-3 வசனங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையிலான கருத்துக்களை நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் சகோதரர் 7 அவர்களுடைய விளக்க உரையினாலும் நாம் புரிந்து கொள்ளும்படி தேவன் நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். வசனம் எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கோவை அல்லது கருத்துக்களை 3 1-2 என்று முறையே பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நேரடியாக நாம் காரியத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்கிற இந்த 1 வசனத்தினுடைய சாராம்சங்களை நம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு பாகாயம் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர் அன்பழகன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, ஊழியக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை படைத்த யெகோவா என்னும் நாமமுடைய ஒன்றான இம்மை தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவும் நியமிக்கப்பட்ட மனவாளனுமாகிய கிறிஸ்தேசுனுடைய புண்ணிய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நன்மையும் மென்மேலும் சத்தியத்தோடு கூட பெருகுவதாக என்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த ஒரு கருத்துக்கோவை நிகழ்ச்சியிலே எபேசியர் 4:1 அடிப்படையாக கொண்டு சில ஆவிக்குரிய காரியங்களை சிறிது நேரம் நாம தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்ற ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை பரிசுத்தவான்களுக்கு அவர் சிறையில் கட்டுண்டவராக கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், புறஜாதிகளின் நிமித்தம் கட்டுண்டவராக இந்த ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக, புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் புறஜாதிகளும் தேவனுடைய சுதந்திரர்களாக, கிறிஸ்துவின் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாக, வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி பகுதியிலே பாத அங்கங்களாக நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்தி என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது? எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே தேவன் நம் அழைத்திருக்கிறார்? பரலோகத்திலிருந்து அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆதாமினுடைய தண்டனைக்குள்ளாக இருந்த, கோபாக்கினுடைய பிள்ளைகளாக இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே இலவசமாக நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற புத்தி என்ன? நமக்கான அழைப்பு என்ன? அந்த அழைப்பை நாம் புரிந்து கொண்டு, அந்த அழைப்பை நாம் தக்க வைத்துக் கொண்டு, அதற்கு பாத்திரவான்களாக, அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் எப்படி இந்த பூமியிலே இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்ப பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம முதல்ல பாத்திரவான்களாய் நடக்கணும். எப்படி? நாம நம்முடைய சொந்த ரட்சிப்புக்கு பிரயாசப்படுவதன் மூலம் மட்டுமே மற்றவர்களை பாத்திரமான்களாக அல்லது தகுதி உடையவர்களாக நாம் மாற்ற முடியும், வழி நடத்தப்பட முடியும். சகோதர சகோதரிகளே, அந்த வழியில அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நாம் பாத்திரமான்களாய் நடப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பாத்திரமான்களாய் நடத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் எங்கெங்கு நாம் பாத்திரவான்களாய் அல்லது தகுதி உடையவர்களாய் நடப்பது? முதல்ல நம்முடைய சொந்த குடும்பங்களில, அடுத்து உலகத்தாரின் மத்தியில, அடுத்து விசுவாச வீட்டாரிடத்துல நாம் எப்படி பாத்திரவான்களாய் நடக்கிறோம் சகோதர சகோதரிகளே? அப்படி என்று சொன்னால் நம்முடைய சொந்த குடும்பங்களில நாம் எப்படி பாத்திரவான்களாய் நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு பெற்றோர் என்ற முறையில் நாம் எப்படி பாத்திரவான்களாய் நடப்பது? இந்த பூமியிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தது நாம. அப்போ நமக்கான பொறுப்பு என்ன? இந்த உலகத்தில் ஒரு நிலையான வாழ்வு, நிலை நிற்கும்படியான ஒரு வாழ்வை அளிப்பது ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அப்படி சொன்னால் ஒரு பெற்றோருடைய கடமை என்ன? இந்த பூமியிலே அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகளை வழங்குவது, பயிற்றுவிப்பது ஒவ்வொரு புது சிசுனுடைய பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே நாம எந்தெந்த சமயங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், பிறம்பை கையாள வேண்டும் என்பதை குறித்து இதற்கு முன்னதாக நம்முடைய சாம் சுந்தர் அவர்கள் நமக்கு பாடமாக கொடுத்துட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பெற்றோர்கள் என்ற முறையில பிள்ளைகளை எப்படி இந்த பூமியிலே நாம் வளர்க்கணும், எப்படி அவர்களிடத்துல நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும்? இரண்டாவதாக, ஒரு கிறிஸ்தவ கணவன், ஒரு கிறிஸ்தவ மனைவி, இவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது? ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பாத்திரவான்களாய் நடக்குது? ஒரு கணவன் சார்பிலோ அல்லது மனைவியின் சார்பிலோ ஒரு அடக்குமுறையோ அதிகாரத்தையோ கொடுங்கோலையோ ஒருத்தர் நடத்துவார் என்று சொன்னால் அது புது சிருஷ்டினுடைய ஒழுங்குமுறைக்கு ஏற்றனா இல்லை? அன்பான சகோதர சகோதரிகளே, அது புது சிருஷ்டிய ஒழுங்கை அது மீறுவதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு சபைக்குமான அந்த அருமையான உறவு கணவன் மனைவிக்கு உறவாக அது காணப்படுகிறது. எனவே எந்த ஒரு குடும்பத்திலும் அடக்குமுறையோ அதிகாரமோ கொடுங்கோலோ அங்கு இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த உலகத்தின் மத்தியில, இந்த உலகத்தின் மத்தியில் ஒரு புது சிருஷ்டியாக நாம் எப்படி பாத்திரமானவர்களை நடந்து கொள்வது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதா, உலகத்தாரை போல நடப்பதா? இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் அனைவரும் உலகத்தாரர் அல்ல. அப்படி என்று சொன்னால் உலகத்தின் மத்தியிலே நாம் எப்படி பாத்திரவான்களை நடந்து கொள்வது? அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் தீமையினால் நிறைந்து காணப்படுகிறது. இப்படி தீமையினால் நிறைந்து காணப்படுகிற உலகத்தில் நமக்கு மற்றொருவர் தீமை செய்யும் பொழுது நாம் தீமை செய்யலாமா? இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, தீமைக்கு பதிலாக நாம் நன்மையை செய்ய வேண்டும். புது சிட்டி என்ற வகையில் அது யாரா இருந்தாலும் சரி, தீமைக்கு பதிலாக நாம் நன்மை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும், நல்லவைகளை செய்ய வேண்டும். ஒருவேளை நல்லவைகளை செய்யும் பொழுது, யோக்கியமானவைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அவமதிப்புகள், அவமானங்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் நேர்மையாய் நடப்பது, நல்லவைகளை செய்வதில் இருந்து பின்வாங்கக்கூடாது, தவறக்கூடாது என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நாம் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்துவின் மூலம் ஜீவன உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய சொந்த குடும்பத்தினாலும் சரி, தெய்வ குடும்பத்தினாலும் சரி, நமக்கென்று சில உலக பிரகாரமான கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். என்ன பிரதர் கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு? உலக பிரகாரமான பொறுப்புகள் இருக்கிறது. சொந்த குடும்பத்தில், விசுவாச குடும்பத்தில் பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குன்னா அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யாவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், யாருக்கும் செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்தணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி சொல்றீங்க? இப்போ கணத்தை செலுத்தணும் அப்படின்னா, கடமையை செலுத்தணும் அப்படின்னா, வரி கொடுக்கறவங்களுக்கு வரியை கொடுங்க, தீர்வை கொடுக்கறவங்களுக்கு தீர்வை கொடுங்க, யாரை கணம் பண்ண வேண்டுமோ அவர்களை கணம் பண்ணுங்க, யாருக்கு பயப்பட வேண்டியமோ அவர்களை பயப்படுங்க. அவ்வாறு இல்லாமல் நான் தீர்வை செலுத்த மாட்டேன், வரியை செலுத்த மாட்டேன், யாரையும் கணப்படுத்த மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் போராட்டம் நடத்துகிறவர்களாக, பிரச்சனையை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதி நியாயம் செய்வதிலும் சட்டத்தை கடைபிடிப்பதிலும் உலக மனுக்குலத்தாரை விட அதிக அதிகமாக யார் அத்தியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம தான் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏனென்று சொன்னால் நாம் அன்பின் பிரமாணத்தையே, தெய்வீக பிரமாணத்தையே போதனைகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த போதனைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் நீதி நியாயம் செய்வதிலும் சட்டத்தை கடைபிடிப்பதிலும் நாம் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியா நாம் பார்க்கும் பொழுது, நாம இந்த உலகத்தின் மத்தியில் ஒரு அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். மற்றவர்களுடைய அலுவல்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அலுவல்களை குறித்து மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய அலுவல்களை குறித்தும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்னு தேசலோனிக்கேயர் 4:12, நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எப்படி மற்றவருடைய அலுவலை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், நம்முடைய அலுவல்களை குறித்து மட்டுமல்ல மற்றவர்களுடைய அலுவலை குறித்தும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தபடியாக உலகத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நம்மிடத்துல கொஞ்சமா இருக்கலாம் அல்லது அதிகமா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களிடத்தில் அல்லது அண்டை அயலகத்தாரிடத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை பகிர்ந்து கொள்ளணும். அந்த இருதய வாஞ்சை நாம் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த தாராள மனப்பான்மை நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்பொழுது சொந்த குடும்பத்தில் எப்படி பாத்திரவன்களை நடப்பது, உலகத்தின் மத்தியிலே நாம் எப்படி பாத்திரவன்களை நடப்பது என்று பார்த்தோம். அடுத்தபடியா தேவனுடைய வீட்டார் மத்தியில் எப்படி நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்வது, ஒரு புது சிருஷ்டி எப்படி தேவனுடைய வீட்டார் மத்தியில் பாத்திரவான்களை நடந்து கொள்வது. அப்படி என்று சொன்னால், தேவன் நம்மை இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஜீவனை அடையும்படி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட தெய்வீக திட்டங்களையும் கட்டளைகளையும் நாம் கருத்தாய் படித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் தொடர்ந்தேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இப்படியாக தேவனுடைய கட்டளைகளையும் திட்டங்களையும் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக மற்றவரால் வாசித்து அறியக்கூடிய ஜீவனுள்ள நிருபமாக நாம் காணப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு, ஒரு வைரக்கல், விலையேறப்பட்ட வைரக்கல் எப்படி ஒளி வீசுகிறதோ அதுபோல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தி அனுதினமும் சத்தியத்தை பிரகாசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால், இப்படி பாத்திரவான்களாக சொந்த குடும்பத்தில், உலகத்தார் மத்தியில, தேவனுடைய வீட்டார் மத்தியில பாத்திரவான்கள் நடப்பது என்பது அவ்வளவு எளிமையான காரியமா? இதற்காக அநேக போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்றார். அப்படி நான் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில மறைமுகமான போராட்டங்கள், வெளிப்படையான போராட்டங்கள் நிறைய பட்டியலிட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச பிரகாரமான பல சோதனைகளுக்கு நாம் உட்படுகிறோம். நாம் அப்படி சோதனைகளுக்கு உட்படும் பொழுது நம்முடைய சரீரத்தை மாம்ச இச்சைக்கும் மாம்ச கிரியைகளுக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவருமாய் இருக்கிறாய் என்று கூறுகிறார். அதே போல நமக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரே, வெளிப்படையான போராட்டங்கள் இருக்கு, சின்ன போராட்டங்கள் இருக்கு, பெரிய போராட்டங்கள் இருக்கு. இந்த போராட்டங்களை நாம் எப்படி கன்சிடர் பண்றோம்? சகோதரர் குறிப்பிடறாரு, இது ஒரு போராக யுத்தமாக கருதி தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக முன்னேற வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அது ஒரு போராக கருதி தேவன் அங்கீகரிக்கும் வகையில நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும். அது நம்முடைய சொந்த பலத்தினால் முடியுமா இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரே, தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாக எந்த அளவுக்கு ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒரு புது சிருஷ்டி முன்னேறுகிறார் என்பதை தேவன் மதிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படின்னா நான் செலுத்துகிற காணிக்கைகள், நான் செலுத்துகிற பலிகள், அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்ய வேண்டும். எதையும் நம்முடைய பேர்ப்புகளுக்காக செய்யக்கூடாது என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எனவே நாம நமக்கு ஏற்படுகிற போராட்டத்தை ஒரு போராக கருதி நாம் என்ன பண்ணா, சின்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, தேவன் அங்கீகரிக்கும் அளவிற்கு நாம் போராடி முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம ஒரு பாத்திரவான்களாய் தேவனுடைய வீட்டாரிடத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதர சகோதரிகளை நாம் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் ஒரு ஆறுதல் அளிக்கிறவராக, காயம் கட்டுகிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் கூட ஆறுதல் அளிக்கிறவர்களாக, அனுதாபம் காட்டுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எப்படி நாம இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வீட்டாரிடத்துல நாம் காண்பிக்கக்கூடிய அனுதாபம் ஆறுதல் எப்படி இருக்கு, சபையின் மத்தியிலே நாம் அதிகமாக மற்றவர்களுக்கு வலிகளை கொடுக்கிறோமா, வேதனைகளை கொடுக்கிறோமா, அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பலவீனமான சகோதர சகோதரிகள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கு. உதாரணமாக கர்த்தர் இயேசுவை அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுதலித்தார், சத்தியம் பண்ணினார், சபித்தார். கர்த்தர் இயேசுனுடைய அணுகுமுறையை யோசித்து பாருங்கள். பேதுரு துக்கப்பட்டார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய பலவீனமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கு. உதாரணமா அப்போஸ்தலன் பவுலுடைய அணுகுமுறையை யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பனாக ஒரு பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அப்படியாக அவர் வழிநடத்தி அறிவுரைகளை கூறினார், உதவிகளை செய்தார், வழிகாட்டியாக இருந்தார் என்று பார்க்கும். இன்றைக்கும் கூட அன்பான சகோதர சகோதரிகளை, நாமும் ஒரு வழிகாட்டிகளாக, அனுதாபம் கொடுக்கக்கூடியவர்களாக, ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் சபையார் மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இன்று நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே, விசுவாச குடும்பத்தாரிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாத்திரமன்களை நடப்பதற்கு அவருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தெரிந்து கொண்டதான நோக்கம் என்ன, அவர் அழைத்த நோக்கம் என்ன. அப்போ ஒன்று கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு முன்பாக பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பிரியமுண்டாக நாம் வாழும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்யாமல் எந்த ஒரு புது சிருஷ்டியும் இருக்க முடியாது. அப்படியாக அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய பிரமாணங்களை சட்டங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய மெய்யான போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். அதை போலவே அவருடைய சித்தத்தை, பிரமாணங்களை, அவருடைய சட்டங்களை நிறைவேற்றுகிற நாமும் சொல்ல வேண்டும், உம்முடைய சட்டங்களை நிறைவேற்றுவதே, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதே நம்முடைய மெய்யான போஜனமாக, நம்முடைய மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் பாத்திரவனாய் நடந்து கொண்டதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள், மட்டுமல்ல தேவனும் சாட்சி என்று சொல்றாரு. நீங்கள் மட்டுமல்ல தேவனும் சாட்சியா இருக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு சுயநலமற்ற வாழ்க்கை, யாருடைய பொண்ணுக்கோ பொருளுக்கோ வெள்ளிக்கு அவர் ஆசைப்படவில்லை, புகழ்ச்சியையும் அவர் விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளை நாமும் கூட யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, பொருளையும் அதாவது புகழ்ச்சியை விரும்பாத சகோதர சகோதரிகளாக நாம் தேவன் சாட்சி கொடுக்கும் வண்ணமாக வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பாத்திரவன்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் காலத்தை, தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற காலத்தை நாம் ஞானமாய் பயன்படுத்த வேண்டும் கர்த்தர் கொடுத்த காரியங்களிலே. அப்படின்னு சொல்லும் பொழுது காலத்தை நேரமா காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நமக்கு காலத்தை எதில் பயன்படுத்துறோம்? அன்றாட பிரச்சனைகளுக்கா, அன்றாட யோசனைகளுக்கா? இதை நம்மை ஆண்டு கொள்ள விடாதபடிக்கு நாம் காலத்தை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, தேவ சேவையிலும் சகோதர சேவையிலும் எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் ஜபத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திடுங்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்படி போயிட்டு இருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த காரியத்தில் நாம் விழிப்பா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது, காலத்தின் அடையாளங்கள் அறிகுறிகள் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இப்படியாக இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் மாறுகிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அன்பான சகோதர சகோதரிகளே? இப்படியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக நாம் நடக்கும் போது ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களாக கிறிஸ்துவோடு கூட மகிமையுடன் ஆளுகை செய்ய பாத்திரமான்களாய் மாறக்கூடிய அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். எனவே இந்த ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய நாம், நம்மை சிறுமந்தை என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. ஏன் பயப்படணும்? எதற்காக பயப்படணும்? பயப்படவே கூடாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், அக்னியை போன்ற சோதனைகளுக்கு உட்படுத்தினாலும், நாம் பயப்படாமல் செய்து கொண்ட உடன்படிக்கையை அர்ப்பணிப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மகிமையில பங்கு பெறுவதற்கு புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் எவ்வளவு சீக்கிரம் அந்த கதவு அடைபடும் என்று யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பேர் அந்த கிரீடங்களை இழைப்பார்கள் என்பது தெரியாது. ஆனால் நமக்குள்ள கிரீடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாத்திரவான்களாய் நடக்கணும். பாத்திரவான்களாய் நடந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, பாத்திரவான்களை நடந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தரோடு கூட உட்காரக்கூடிய, அந்த சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அந்த மேலான ஒரு வாய்ப்பை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாத்திரவான்களாய் நடத்தல் அப்போஸ்தலனுடைய புத்திமதி என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். அப்படின்னா நம்முடைய சொந்த குடும்பத்துல, உலகத்தார் மத்தியில, தேவனுடைய வீட்டார்களிடத்துல நம்மால் பாத்திரவான்களாய் இப்போ நடக்க முடியுதா? சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறைபட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும் நாம இந்த பாத்திரமான நடப்பதில் முழுமைப்படுத்தப்படாதவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அப்படின்னா தேவன் நமக்கு வல்லமை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்மால பாத்திரமான நடக்க முடியுதா? ஆனாலும் வசனம், நீதிமொழிகள் 21:31 சொல்லப்பட்டபடி, இக்குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குறைகளை, நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து தேவனுடைய கிருபாசனத்தில் சென்றே நம்மை அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே பாத்திரவான்களை நடப்பதற்கு இன்னும் மென்மேலும் தம்முடைய கிருபையை தந்தருள்வார் என்று பார்க்கிறோம். அதற்காக அனுதினமும் அவருடைய கிருபாசன தண்டையில் சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.